அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 17 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இந்தியாவின் பீகார் மாநில பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 22 குழந்தைகள் இறந்திருக்கும் பின்னணியில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மதிய உணவு திட்டத்தை அமல் நடத்தி வரும் தமிழ்நாட்டின் நிலைமைகள் குறித்த ஒரு கண்ணோட்டம்.
மற்ற ஸ்டேட்ல வந்து 50,000 பேருக்கு 1,00,000 பேருக்கு ஒரே இடத்துல உணவை தயாரித்து டோர் டெலிவரி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. 25 குழந்தைகள் 100 குழந்தைகள் 150 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த உணவு அந்தந்த மையங்களில் 3 பேருக்கு கொண்டு அந்த மையங்களில் தயாரிக்கப்படுகிறது.
இலங்கையின் ஊடகத்துறையில் அரசாங்கத்தின் ஏகபோகத்தை எதிர்க்கும் சமூக ஆர்வலர்களின் கருத்துக்கள். இலங்கை பிரீமியர் லீக் போட்டியை இந்த ஆண்டு நடத்தப் போவதில்லை என்று இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தீர்மானித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் சங்கீதா.
பீகாரில் மதிய உணவை சாப்பிட்ட பிறகு மரணமடைந்த 22 குழந்தைகளின் சாவுக்கு உணவில் பூச்சிக்கொல்லி கலந்ததே காரணம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மதிய உணவில் வழங்கப்பட்ட சோயாவில் பூச்சிக்கொல்லிகளில் பயன்படுத்தப்படும் ஆர்கானோ பாஸ்பரஸ் கலந்திருந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இறந்தவர்கள் சாப்ராவில் பள்ளி அருகே அடக்கம் செய்யப்படுகின்றனர். அதே நேரம் சிகிச்சைக்காக குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு வெளியே கோபத்தில் இருக்கும் உறவினர்களும் கிராமத்தவரும் போராட்டங்களை நடத்தியுள்ளனர். இதில் அரசு அதிகாரிகளின் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன.
பங்களாதேஷில் பாகிஸ்தானுடன் சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் அது நடத்திய சுதந்திர போர்க்காலத்திய போர்க்குற்றங்கள் தொடர்பாக அஹ்சன் முகமது முஜாஹித் என்ற மற்றொரு இஸ்லாமிய தலைவருக்கு அந்த நாட்டு சிறப்பு தீர்ப்பாயம் ஒன்று மரண தண்டனை விதித்திருக்கிறது. ஆட்கடத்தல் மற்றும் கொலை உட்பட அவர் மீது சுமத்தப்பட்ட 5 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் குற்றம் செய்தவர் என தீர்ப்பளிக்கப்பட்டார். சுதந்திரத்துக்கு ஆதரவாக இருந்த அறிவுஜீவிகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆயுதக்குழு ஒன்றுக்கு அவர் தலைமை தாங்கினார். இந்த வாரம் இந்த தீர்ப்பாயம் தண்டனை விதித்த 2வது ஜமாத் இஸ்லாமியின் மூத்த தலைவர் இவராவார். திங்கட்கிழமையன்று இந்த கட்சியின் 90 வயதான முன்னாள் தலைவர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். இந்த விசாரணைகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று ஜமாத் இஸ்லாமிய கட்சி எதிர்க்கிறது.
மனித உரிமைகள் தொடர்பான கேள்விக்குரிய செயல்பாடுகளை கொண்ட நாடுகளுக்கு ஆயுத ஏற்றுமதிகளை செய்ய 3,000 உரிமங்களை ஐக்கிய ராஜ்ய அரசு வழங்கியுள்ளதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளனர்.
You were very surprised both by the number, over 3,000, of...
27 நாடுகளுக்கு 12 பில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான ஆயுதங்கள் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சீனா, ஈரான், சவுதி அரேபியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன. இலங்கைக்கான ஆயுத ஏற்றுமதி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த கரிசனைகளை வெளியிட்டுள்ளனர். இலங்கைக்கு பிஸ்டல்கள், சிறு ஆயுதங்கள் மற்றும் 600 தானியங்க துப்பாக்கிகள் ஏற்றுமதி செய்யப்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
சவுதி அரேபிய அரசு அந்த நாட்டில் வீட்டு வேலைக்காக வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கும் 700,000 தொழிலாளர்களுக்கு கூடுதல் உரிமைகளை தரும் நோக்கிலான புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. புதிய விதிகளின்படி அந்த தொழிலாளர்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். வாரம் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 9 மணி நேரமாவது வேலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிநாட்டு பணியாளர்கள் அவர்களது முதலாளிகளுக்கு பணிந்து நடக்க வேண்டும், நியாயமான காரணமின்றி கொடுத்த வேலையை செய்ய மாட்டேன் என்று சொல்வதோ அல்லது வேலையை விட்டு செல்வதோ கூடாது என்றும் புதிய விதிமுறைகள் கூறுகின்றன. அவர்கள் இஸ்லாத்தை மதித்து நடக்கவும் வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த விதிகளை தொழிலாளர்களோ அல்லது முதலாளிகளோ மீறினால் அபராதங்கள் விதிக்கப்படலாம்.
பள்ளிக்கூட மாணவி மலாலா யூசுஃபியை தாலிபான்கள் தலையில் சுட்டது ஏன் என்பது குறித்து பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பின் முக்கிய தலைவர் ஒருவர் மலாலாவுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். பெண் குழந்தைகளின் கல்வியை மலாலா ஆதரித்ததுக்காக தாக்கப்படவில்லை என்றும் தாலிபான்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாலேயே அவர் குறிவைக்கப்பட்டதாக அதான் ரஷீத் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இந்த கடிதத்தை தான் தனிப்பட்ட முறையில் எழுதியிருப்பதாகவும் இது பாகிஸ்தான் தாலிபான் சார்பில் எழுதப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மலாலா மீதான தாக்குதலால் தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும், இத்தாக்குதல் நடைபெறாமல் இருந்திருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும் என்றே தாம் கருதுவதாகவும் ரஷீத் குறிப்பிட்டுள்ளார்.
சிரியாவின் பிரபல அரசியல் பிரபுவான முகமது தரார் ஜாமோ தெற்கு லெபனானில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றில் மதிய உணவு சாப்பிட்ட 22 குழந்தைகள் இறந்த செய்தியை செய்தியறிக்கையில் ஏற்கனவே கேட்டோம். இந்த சம்பவம், மதிய உணவுக் கூடங்களில் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த விதிகள் எந்த அளவுக்கு அமல்படுத்தப்படுகின்றன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மதிய உணவு திட்டத்தை பல பத்தாண்டுகளாக அமல் நடத்தி வரும் முன்னோடி மாநிலமாக கருதப்படும் தமிழ்நாட்டில் இந்த திட்டம் தொடர்ந்து வந்த அரசுகளால் பலப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த திட்டத்தை பாதுகாப்பாக அமல்படுத்த தேவையான அடிப்படை கட்டமைப்பு சத்துணவு கூடங்களில் இருக்கிறதா என்று தமிழ்நாடு சத்துணவு பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இந்தியா முழுக்க இந்த ஸ்கீம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்க என்ன பண்றோம்னா, முதல் 82 போடும்போது அந்த அரிசி பருப்பு போட்டு காலிச்சு போட்டோம். இன்னைக்கு அந்த நிலை மாதிரி குழம்பு, முட்டை, அதே போல பாசிப்பயிறு, கொண்டைக்கிழமை, உருளைக்கிழங்கு போன்ற உணவு வகைகள் தரமாக தயாரித்து குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது ஒண்ணு. ஆனா மற்ற ஸ்டேட்ல வந்து இந்த திட்டத்தை வந்து ஒரு சென்ட்ரல் கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதாவது தனியாரும் அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்கீம். அதுல வந்து இரண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுனால ஒரு ஏறத்தாழ வந்து ஒரு 50,000 பேருக்கு 100,000 பேருக்கு ஒரே இடத்துல உணவை தயாரித்து அது வந்து டோர் டெலிவரி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஒரு 100 குழந்தைகள், 25 குழந்தைகள், 100 குழந்தைகள், 150 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த உணவு அந்தந்த மையங்களில் ஒரு சமையலர், ஒரு உதவியாளர், ஒரு அமைப்பாளர் என்று 3 பேருக்கு கொண்டு அந்த மையங்களில் ஒன்று தயாரிக்கப்படுகிறது. அதுவும் ஒரு கட்டமைப்பாளர் வசதியாக அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திட்டு இருந்தோம். அதனால இதுவரைக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்ததில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு பாய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி இந்த பள்ளி விழுந்தது, அது அந்த பள்ளியில் எங்களுக்கு அந்த கட்டடத்துடைய வசதிகள் இல்லாதனாக பள்ளி விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வாங்கி இருப்பதும், அப்படி இருந்தால் கூட அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் இருந்துட்டு அவங்களை வந்து ஆஸ்பத்திரியிலே டிசார்ஜ் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 30 காலமாக இந்த திட்டம் நடந்துட்டு இருக்கு. யாரும் இறந்ததாக இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை.
யாரும் இறக்கவில்லை என்பது ஒரு நல்ல செய்திதான். என்றாலும் இருக்கின்ற கட்டமைப்பு வசதிகள் போதுமானவை, அது வந்து அந்த திட்டத்தை பாதுகாப்பாக எந்தவித குறையும் இல்லாமல் அமல்படுத்தக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்கின்றன என்று உங்களால் சொல்ல முடியுமா?
இன்னும் கூட நாங்க கேட்கிற மாதிரி ஒரு மையத்துக்கு மையத்தினுடைய அந்த அளவு உணவு சமைக்கிறது, அந்த ஸ்டாக் வந்து இது கூட இன்னும் வந்து போதுமான அளவுக்கு அரசு தரப்படுறது எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏன்னா ஒரே வந்து ஜாயிண்ட், அதாவது உணவு சாக்குவம்பும் அதே போல சமையல் செய்யக்கூடிய அந்த இடமும் ஒரே கட்டடமாக இருக்கிறது. அது ஏறத்தாழ வந்து 10x16x10 ரூம்லயே தடுத்து செய்யறாங்க. இதனால எங்களுக்கு வந்து அந்த வசதிகள் இல்லை. உணவு சமைக்கிற போது நாங்கள் கிராமப்புறங்கள் இருந்தாலும் சரி, நகர்ப்புறம் வந்தாலும் சரி, ஏறத்தாழ வந்து விறகுல தான் சமைச்சிடும். அந்த புகை மூட்டங்கள் கூடுதலாகும் போது அந்த பைசம் இருதங்கி இருக்கிறதுனால அதுக்குள்ள பூச்சிகள், சில அந்த பள்ளி போன்ற விஷயங்கள் இருக்கிறது கூட எங்களுக்கு தெரியல. அதனால அதுக்கு வந்து இன்னும் அதாவது மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். நாங்கள் சர்க்கார் கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம்
சார். இது தவிர இந்த நீங்கள் சொன்னீர்கள், சாப்பாட்டு கூடமும் சமையலறை கூடமும் ஒரே இடத்தில் இருக்கிறது என்று, அந்த சாப்பாட்டு கூடத்தை கூட ஒழுங்காக சுத்தமாக வைத்துக் கொள்வது மற்றும் சாப்பிட்ட பிறகு குழந்தைகள் அந்த பாத்திரங்களை கழுவுவது போன்ற விஷயங்களிலே அடிப்படை சுகாதாரம் எந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுகிறது அல்லது பின்பற்றப்படுகிறது?
தொடர்ந்து அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் கூட கூடுதல வந்து அந்த உணவு தயாரிச்சு பரிமாறக்கூடிய இடத்துல வந்து ஒரு தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஒரு பைப்போ, அதாவது அரசு தரப்புல இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு சில்வர் தட்டு போன்ற விஷயங்கள் வாங்கி கொடுத்தாங்கன்னா இன்னும் இந்த திட்டத்தை ஒரு பெரிய அளவு சிறப்பாக நடத்த முடியும். அது வந்து அந்த வசதியில் அந்த குழந்தை வீட்டிலிருந்து கொண்டுட்டு வர அவங்க டிபன் இது போன்ற இதில் தான் வந்து அவங்க வாங்குறாங்க.
மற்றபடி இந்த நீங்கள் சொல்கிறது போல இந்த விறகை வைத்து நீங்கள் சமைக்கிறீர்கள், அதற்கு ஒரு கேஸ் கனெக்ஷன் கூட இல்லை என்று சொல்கிறீர்கள். அந்த வகையில் பார்த்தால் சமையலறை கூடத்திலே தீ விபத்து போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதை வந்து நீங்கள் அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கிறீர்களா?
அரசாங்கத்திடம் பல முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அந்த ஒரு சில பள்ளிகளில் கேஸ் வழங்குறாங்க. அந்த கேஸ் வழங்குற போது என்ன பண்றாங்க, ஒரு முறை எங்களுக்கு அந்த கேஸ் சிலிண்டர் கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு திருப்பி வந்து எங்களுக்கு அது ரொட்டீனா வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணறதில்லை. அப்ப அந்த கேஸ் வந்து அது ஒரு நூறு குழந்தைகள் சமைப்பதற்கு அந்த கேஸ் ஒரு பத்து நாளைக்கு வருதுன்னு சொன்னாங்க, திருப்பி கேட்கற போது எங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை. அப்புறம் மீண்டும் நாங்கள் பழைய வழியை வந்து அந்த விறகுக்கு போக வேண்டிய ஒரு துப்பாக்கி என்பதை நீடிச்சுட்டு இருக்கு.
மற்றபடி சமையலை செய்யும் சமையல் பணியாளர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட சுகாதாரம், அவர்கள் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற விதிகள் எல்லாம் அமல்படுத்தப்படுகின்றதா, வலியுறுத்தப்படுகின்றதா?
அது எங்கள் அசோசியேஷன் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அசோசியேஷன். அதனால நாங்கள் இந்த கூட்டங்களில் வந்து அந்த பணியினுடைய தன்மைகள், பணியினுடைய கலாச்சாரம் போன்ற விஷயங்களை தெளிவாக சொல்லிடுவோம். இப்படிதான் வந்து உணவு சமைப்பதற்கு இந்த மாதிரி பண்றதுக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் சொல்றோம். அரசு தரப்பிலிருந்தும் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கூட்டம் போட்டோம். மற்ற ஏதாவது மாசத்துக்கு ஒரு முறை கூட்டம் போட்டு இந்த மாதிரி போட்டு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க.
தமிழ்நாடு சத்துணவு பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி. தமிழகத்தில் தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நிலத்தடியிலிருந்து மீத்தேன் எரிவாயுவை எடுப்பதற்கான பணிகளை இடைநிறுத்துமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா இன்று உத்தரவிட்டிருக்கிறார். இதுகுறித்த பின்னணி தகவல்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நிலத்தடி மீத்தேன் வாயுவினை எடுப்பது தொடர்பான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். இத்திட்டத்தினால் விவசாயம் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாது என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகே அத்திட்டம் அமல்படுத்தப்படலாம் என்று இன்று புதன் இங்கு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறார். தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் 691 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நிலத்தடி படுகை மீத்தேன் வாயு எடுக்கவென கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்ற தனியார் நிறுவனத்துடன் 2010 ஆண்டில் மத்திய அரசு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டது. பின்னர் அடுத்த ஆண்டிலேயே முந்தைய திமுக அரசு 4 ஆண்டுகளுக்கு அப்பகுதியில் பெட்ரோலிய ஆய்வு மேற்கொள்ளும் உரிமத்தை அந்நிறுவனத்திற்கு வழங்கியது. இதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டங்களில் அத்திட்டம் நிலத்தடி நீரையே மாசுபடுத்தக்கூடும் என்றும் இன்னமும் பல்வேறு வழிகளில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், விவசாயம் நசியும் என்றும் கவலை தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் விவசாயிகள் எழுப்பிய ஐயங்களுக்கு விளக்கங்கள் எதனையும் அளிக்காமல் ஒரு சில நிபந்தனைகளுடன் மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக முதல்வர் ஜெயலலிதா தனது அறிக்கையில் குறை கூறுகிறார். எப்படி ஆயினும் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து இத்திட்டத்திற்கான ஆய்வுப் பணிகளை துவங்க தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி எதனையும் இதுவரை வழங்கவில்லை என்றும் ஜெயலலிதா தனது அறிக்கையில் தெளிவுபடுத்துகிறார். தவிரவும் நிலக்கரி படுகை மீதேன் எடுக்கப்படும் அமெரிக்காவின் பவுடர் ரிவர் பேசின் பகுதிகளில் நீர்மட்டம் குறைந்திருக்கிறது, நீரூற்றுகள் மறைந்து போயிருக்கின்றன, நீரோட்டம் மாசடைந்திருக்கிறது. படுகை மீத்தேன் வாயுவினை வெளியேற்ற பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களில் சில நச்சுத்தன்மை உடையதாகவும் தண்ணீரில் கரையக்கூடியதாகவும் கதிரியக்கம் கொண்டதாகவும் உள்ளன என்றெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கின்றன என்று முதல்வர் விளக்குகிறார். ஏற்கனவே பருவநிலை மாற்றம் காரணமாக எதிர்காலத்தில் காவேரி டெல்டா பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் கடல் நீர் உட்புக வாய்ப்புள்ள சூழலில் மேலும் அந்நிலங்களில் பாதிப்பு ஏற்படும் வகையில் எத்திட்டமும் அமல்படுத்தப்படக்கூடாது. எனவே இதுகுறித்து விரிவான ஆய்வு ஒன்று மேற்கொள்ளவென வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும். அக்குழு 3 மாத காலத்தில் தனது அறிக்கையை அரசிற்கு சமர்ப்பிக்கும். அக்குழுவின் அறிக்கையின் பேரில் அரசு ஒரு முடிவெடுக்கும் வரை கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் டெல்டா பகுதிகளில் எந்த ஒரு பணியினையும் மேற்கொள்ள அனுமதிக்கப்படாது என்று முதல்வர் ஜெயலலிதா தனது அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். இந்திய அரசு சமீபத்தில் தொலைத்தொடர்பு, இராணுவம், காப்பீடு உள்ளிட்ட 12 துறைகளில் வெளிநாட்டு முதலீட்டுக்கான அளவை அதிகரிக்க முடிவு செய்திருக்கிறது. தொலைத்தொடர்பு துறையில் 100% வெளிநாட்டு முதலீட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் 49% அளவுக்கு அந்நிய முதலீடுகள் இருக்கலாம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைந்து வருவதாக கவலைகள் எழுந்திருக்கும் நிலையில் அரசு அந்நிய முதலீடுகளை அதிகமாக ஈர்க்க முயல்வதாக நோக்கர்கள் கூறுகிறார்கள். அரசின் இந்த முடிவுகளுக்கான முக்கிய காரணங்கள் என்ன, இவை எந்த அளவுக்கு முதலீடுகளை தேடித்தரும் என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
மே மாதம் தொடங்கிய இந்திய ரூபாயினுடைய மாற்று விகிதம் அந்நிய செலாவணி ரீதியில் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. குறிப்பாக இந்திய ரூபாய்க்கும் அமெரிக்க டாலருக்கும் உள்ள மாற்று விகிதம் ஜூலை 9 கிட்டத்தட்ட 61.21 ரூபாய் என்ற அளவிற்கு குறைந்தது. இது இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பாக பொருளியல் அறிஞர்களிடமும் அரசியல் தலைவர்களிடமும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பல சர்ச்சைகள் இருந்தன. ஆகவே இந்திய ரூபாயினுடைய மாற்று விகித குறைப்பை தடுக்க வேண்டும் என்றால் டாலர் வரத்தை உயர்த்த வேண்டும். டாலர் வரத்து உயர்த்துவதற்கு ஒரு வழி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்க்க வேண்டும் என்பதுதான். அதே நேரத்தில் அந்நிய முதலீடுகளை இழுப்பதற்கு பொருளாதார கொள்கை முடிவுகள் தேவைப்படுகின்றன. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த அந்நிய நேரடி முதலீட்டை உயர்த்துவதற்கான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன.
ஆனால் இந்தியாவில் அந்நிய முதலீடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு வராதற்கு அடிப்படை கட்டுமான வசதிகளில் இந்திய அரசு போதுமான கவனம் செலுத்தாதது முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதே போல வரி விதிப்பு, நீதித்துறை போன்றவை தொடர்பான முக்கிய சீர்திருத்தங்கள் செய்யப்படாமையும் ஒரு தேக்க நிலையை உருவாக்குவதாக வெளிநாட்டு நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். அது தவிர இந்தியா அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் நேரடி சில்லறை வியாபாரத்தில் அந்நிய முதலீட்டுக்கு அதிக அளவு அனுமதியை அளித்திருந்தாலும் பல மாநிலங்கள் அதை எதிர்த்து வருகின்றன. ஆகவே இந்த நிலையில் அரசாங்கத்துடைய அறிவிப்பின் காரணமாக புதிய முதலீடுகள் பெருகும் என்று நினைக்கிறீர்களா?
இந்தியாவை பொறுத்தவரை அந்நிய நேரடி முதலீடு பெருகுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான். அடுத்த சில மாதங்களில் இது உயர்வதற்கான வாய்ப்புகளே இல்லாத சூழ்நிலையில் தான் என்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இந்தியாவில் இருக்கின்ற வரி விதிப்புகளில் பல சந்தேகங்களும் அதில் உள்ள குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றனர். இது ஒன்று. இரண்டு, அடிப்படை கட்டுமான வசதிகளில் உள்ள பிரச்சனைகளும் அந்நிய நேரடி முதலீட்டை தடுக்கின்றன. இவை இரண்டும் ஒரு பக்கம் இருக்க அரசியல் ரீதியான ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பதனால்தான் இந்திய அரசினால் சரியான தீர்க்கமான பொருளாதார முடிவுகளை எடுக்க முடியாமல் இருக்கின்றன என்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது. அந்த விமர்சனத்திற்கு பதில் அளிப்பது போல்தான் இந்த முடிவுகள் இருக்கின்றன என்று அரசியல் நோக்கர்களும் கூறுகிறார்கள். அரசியல் ஸ்திரத்தன்மையை வெளிக்காட்டுவதற்கான எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக தான் பார்க்கப்படுகிறது.
ஆனால் முக்கிய துறைகளான விமான போக்குவரத்து, ஊடகம், மல்டி பிராண்ட் ரீட்டைல் போன்றவை தொடர்பாக இந்தியா அந்நிய முதலீட்டு உச்ச வரம்புகளை உயர்த்தவில்லை. உண்மையிலே அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது என்பதையா இந்த முடிவுகள் காட்டுகின்றன?
இது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று நிதி அமைச்சர் தன்னுடைய முடிவுகளை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் பொருளாதார ரீதியில் கொள்கை முடிவுகள் ஸ்திரமாக எடுக்கப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆகவே நிதி அமைச்சர் தன்னுடைய கொள்கை முடிவுகளில் ஸ்திரமாக இருக்கிறார், சரியான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக தான் இந்த முடிவுகள் தெரிவிக்கின்றன தவிர, ஆனால் உண்மையில் பார்க்கும்பொழுது இந்த முடிவுகளால் பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்படாது.
சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர் ஸ்ரீனிவாசனின் செவியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவேறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சன போக்கை வெளிப்படுத்துகின்ற ஊடகங்களை தமக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக விலை கொடுத்து வாங்கிவிடும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டிருப்பதாக தொடர்ச்சியாக கவலைகள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இப்படியாக அரசாங்கத்தை விமர்சிக்கும் போக்கை கொண்டிருக்கும் ராவய என்கிற பத்திரிகையை தனியார் ஒருவருக்கு விற்கும் நடவடிக்கையை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக மனித உரிமை ஆர்வலர்களும் செயற்பாட்டாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரும் சமூக ஆர்வலருமான சுமதி சிவமோகன் அவரிடம் கேட்டார். ஜெயபிரகாஷ் நல்லசாமி,
ஊடகத்துக்கு இருக்கிற ஒரு சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு குரலாக அல்லது கேள்வியை எழுப்புற ஒரு ஒரு தளம் ஒன்று இல்லாமல் குறுகி கொண்டு வருகின்றது. இந்த ஊடகங்களை அரசாங்கத்துக்கு நெருங்கியவர்கள், தனிநபர்கள் அல்லது குழுக்கள் இனவாத சக்திகள் வாங்குகின்றன. அந்த காசு கொடுத்தோ அல்லது மிரட்டியோ தங்களை தங்களோட சக்திகளுக்கு தங்களோட கட்டுப்பாட்டுக்களை இந்த ஊடகங்களை கொண்டு வருகிறார்கள். இவர் ராவியக்கு நடந்தது வந்து அதன்ற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். இப்படியெல்லாம் அந்த அடவடித்தன காசை வச்சுக்கொண்டு இல்லை அதிகாரத்தை வச்சுக்கொண்டு நடக்கிறதுக்குன்னு நாங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கைகட்டி ஒண்ணும் வயப்பத்தி ஒண்ணும் ஒரு கையாளாக இந்த முயற்சி கூட அந்த 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 கையாளாக தன்மைய முன்னேறி நாங்களும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றதான் இந்த முயற்சி.
ஒரு பத்திரிகையின் உரிமையாளர் அந்த பத்திரிகையை இன்னொருவருக்கோ இல்லது இன்னொரு நிறுவனத்திற்கோ விற்பது என்பது கிட்டத்தட்ட அந்த பத்திரிகையினுடைய மதிப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த பண மதிப்பீடு அந்த அளவு பணத்தை சாதாரண வாசகர்களை மட்டும் நம்பி உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் அவ்வளவு பணத்தை சேர்த்து அந்த பத்திரிகையை வாங்கிவிட முடியுமா?
இந்த சமூக ஆர்வலர்களின் முயற்சியினால் ராவியம் வந்து ஒரு தனி நபருக்கு விற்கப்படுகிற அந்த செயற்பாடு ஒரு தடை ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. அது விற்கப்படவில்லை. அப்ப அது வந்து ஒரு மிக சந்தோஷமான விஷயம். கடைசியா தெரிஞ்ச விஷயம் வந்து அந்த அந்த அது அது விற்கப்படவில்லை. அந்த
இலங்கையில் மாற்று கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஊடகங்களுக்கு சுதந்திரம் குறைவு அல்லது ஊடகங்களுக்கு பஞ்சம் இருப்பதாக விமர்சனங்கள் அல்லது விசனங்கள் இருக்கின்றன. தமிழ் ஊடகத்துறையில் இப்படியான மாற்று கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது விமர்சன கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு இப்பொழுது இந்த போருக்கு பின்னர் முன்னேறி இருக்கிறது?
தமிழ் ஊடகத்துல சிங்கள ஊடகங்கள் இருக்கிற அந்த கொஞ்ச இடம் கூட தமிழ் ஊடகங்கள்ல இல்ல. ஒன்று வந்து அதிகார அரசாங்கத்தின் அதுக்கு பயப்பட வேணும். மற்றது தமிழ் ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ற சக்திகள் கூட வெறும் தமிழ் தேசிய அந்த அந்த போருக்கு முன்னால இருந்த அல்லது போர் தொடங்க முதல் இருந்த அந்த வாதங்களுக்கு அப்பால யோசிக்கவில்லை. அப்ப அப்ப அவர்கள் அரசாங்கத்தை உடந்தையா போனாலும் உடந்தை இல்லாமல் அரசாங்கத்துக்கு விமர்சித்தாலும் அந்த போக்கள் ஒன்றும் அந்த தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு அடியில் இருக்கிற அந்த ஆழ்ந்த கருத்தியல் வாதங்களை தட்டி கேட்டு கேள்வி கேட்கிற முறையில இயங்கவில்லை. ஒரு விதமான ஒரு ஒரு புதிய முறையில யோசிக்கவில்லை. ஒரு விதமான தமிழ் தேசியவாத தளத்தில் இருந்து தான் அரசாங்கம் விமர்சனங்கள் வருகின்றது. ஒரு அரசாங்கத்துக்கு விமர்சிக்கோம் இதுல என்றால் கடுமையாக விமர்சிப்போம் இப்ப நடக்கிறது என்றால். ஆனால் அது அதுல பிரச்சனைகள் தமிழ் ஊடகங்களுக்கு வந்திருக்கு. அது ஒரு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா அதுக்கு மேலாக தமிழ் அரசியல வந்து இந்த ஊடகங்கள் விமர்சிக்கிறது இல்லை. வலிம் சரியான குறைவு.
பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரும் சமூக ஆர்வலருமான சுமதி சிவமோகன். இலங்கை பிரீமியர் லீக் போட்டியை இந்த ஆண்டு நடத்துவதில்லை என்று இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தீர்மானித்திருக்கிறது. இந்த போட்டிக்குரிய கிரிக்கெட் அணிகளை பணம் கொடுத்து வாங்க முதலீட்டாளர்கள் முன்வரவில்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
இலங்கை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் வர்த்தக அனுசரணையாளராக விளங்கக்கூடிய சோமசெட் என்டர்டெயின்மெண்ட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தாருக்கும் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் செவ்வாயன்று மாலை நடந்த அவசர கூட்டத்தில் இந்த வருடம் போட்டிகளை ரத்து செய்வது என்கிற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது என்றாலும் இன்று புதன் மாலை நடக்கின்ற இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயற்குழு கூட்டத்தில்தான் அந்த முடிவு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. இலங்கை பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் பங்கு பெறக்கூடிய அணிகளை வாங்குவதற்குரிய கட்டணத்தை நிறுவனங்கள் காலக்கெடுவுக்குள் செலுத்த தவறியதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை என்ற நிலையிலும் $40,00,000 அளவுக்கு வரக்கூடிய வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்குரிய வங்கி உத்தரவாதமோ கட்டணத் தொகையோ அணிகளை வாங்கவிருந்த நிறுவனங்களால் செலுத்தப்பட்டிருக்கவில்லை. வீரர்களை ஏலமெடுக்கும் நிகழ்ச்சி முதலில் July 14 நடத்தப்பட இருந்தது. கட்டணங்கள் வரவில்லை என்பதால் July 20 அந்த நிகழ்ச்சி ஒத்தி போடப்பட்டிருந்தது. ஆனால் கட்டணம் செலுத்தப்படுவதற்குரிய இரண்டாவது காலக்கெடுவும் நேற்று 16 முடிவடைந்தும் அனைத்து நிறுவனங்களும் கட்டணம் செலுத்த முன்வராததால் இந்த வருடம் போட்டியை ரத்து செய்யும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டணம் செலுத்தி ஒரு அணியை வாங்கும் நிறுவனமானது 7 அதன் உரிமையாளராக இருக்கலாம் என்று விதிகள் இருந்தன. ஆனால் 7 செய்த முதலீட்டுக்குரிய வருமானம் கிடைக்காது என முதலீட்டாளர்கள் முறையிட்டதை அடுத்து உரிமக்காலம் 15 நீட்டிக்கப்பட்டிருந்தது. அந்த மாற்றங்களெல்லாம் நடந்தும் கூட 3 நிறுவனங்களைத் தவிர மற்ற அணிகளுக்குரிய நிறுவனங்கள் உரிமையாளராக செலுத்த வேண்டிய கட்டணத் தொகையை செலுத்த முன்வந்திருக்கவில்லை. ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் 2011 துவங்கப்படவிருந்தன. ஆனால் அந்த ஆண்டு போட்டிகள் நடப்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. 2012 போட்டிகள் நடந்து அதன் மூலம் இலங்கை கிரிக்கெட் அமைப்புக்கு கிட்டத்தட்ட 29 இலங்கை ரூபாய் வருவாய் கிடைத்ததாக ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் இயக்குனர் அஜித் ஜெயசேகர தெரிவித்திருந்தார். இந்த ஆண்டு போட்டிகள் மறுபடியும் ரத்தாகியிருப்பதால் இலங்கை கிரிக்கெட் சபையின் வருவாய் குறையும் என்றும் அதனால் நிதி பிரச்சனைகள் ஏற்படலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மிக குறைவான சர்வதேச போட்டிகளை இந்த ஆண்டு இலங்கையில் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த வருடம் இலங்கை கிரிக்கெட்டுக்கு வருமானம் குறைவு என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சாதாத். இலங்கை அரசியல் சட்டத்தின் 13வது திருத்தத்திற்கு எதிராக மேலும் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பிரதிவாதிகளின் விளக்கங்களை பெற்றுக்கொள்வதை தவிர்த்து 13வது அரசியல் திருத்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதென உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்தது. 13வது அரசியல் திருத்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு கோரி நீர்கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் பத்மப்ரியா சிறிவர்தன் எனும் பெண்மணியினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல்களை ரத்து செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் அந்த மனு மூலம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ஆயினும் இந்த மனு இன்று அழைக்கப்பட்ட போது கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி முகான் பீரிஸ் இந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் பிரதிவாதிகளின் விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென தெரிவித்தார். அதன் பின்பு சம்பந்தப்பட்ட மனுவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த மனு தொடர்பான விளக்கங்களை முன்வைக்குமாறு சட்டமா அதிபர் சபாநாயகர் உட்பட பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல்களை அனுப்பி வைக்குமாறும் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. 13வது அரசியல் திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொழுது அப்போதைய அரசாங்கம் சட்ட விதிமுறைகளை மீறி செயற்பட்டுள்ளதாக மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட 13வது திருத்த சட்டத்தின் மூலம் இலங்கை அரசியல் யாப்பு மீறப்படும் காரணத்தினால் அதனை ரத்து செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் மனுதாரர் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வழக்கு விசாரணையை முடிவடைந்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதி சாம் சமர்சிங்க,
ඉතින් හුඟක් වෙලාවට මේක නඩුවක් ඉදිරිපත් වෙන්නේ නැතුව ඇත්තේ ඒ කාරණේ නිසා. කොච්චර වැරදි වුණත් කොච්චර ව්‍යවස්ථා උල්ලංඝනය
නාඩාලමන්ත්‍රතිනාල් நிறைவேற்றப்பட்ட அரசியல் யாப்பு திருத்த சட்டங்களை ரத்து செய்ய முடியாதென தற்போது வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றது. இதனை எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை அரசியல் யாப்புக்கமைய சட்ட விரோதமான முறையில் நிறைவேற்றப்படும் திருத்த சட்டங்களை பரிசீலிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கின்றது. எனவே 13வது அரசியல் திருத்த சட்டத்தை ரத்து செய்யும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கின்றது என்று தெரிவித்தார் சட்டவாதி சாம் சமர்சிங்க.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் வடபகுதியில் மீன்பிடிக்கும் வெளியிலிருந்து வரும் மீனவர்களுக்கு எதிராக போராடி வரும் வடபகுதி மீனவர்களை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு இன்று விஜயம் செய்த பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்குள்ள மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் குறித்து சிவில் மற்றும் பாதுகாப்பு உயரதிகாரிகள் மட்டத்தில் ஆராய்ந்திருக்கின்றார். வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தமது கடற்பகுதிக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடிப்பதுடன் தடை செய்யப்பட்ட தொழில்களை மேற்கொள்வதாக கூறி அதனை தடுத்து நிறுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அங்குள்ள மீனவர்கள் அண்மையில் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள். மீனவர்களின் கோரிக்கைகளை ஏற்று கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் மீனவர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை அனுப்பி வைப்பதாக உறுதியளித்திருந்தார். இதற்கமைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்று முல்லைத்தீவு மீனவர் சங்க பிரதிநிதிகள், கடற்தொழில் அமைச்சின் அதிகாரிகள், அரசாங்க அதிபர், ராணுவ, போலீஸ் மற்றும் கடற்படை உயரதிகாரிகள் ஆகியோரை அரசு செயலகத்தில் சந்தித்து நிலைமைகள் குறித்து கேட்டறிந்திருக்கின்றார். இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது என முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
முக்கியமாக அவருடைய பிரச்சனைகள் விரிவாக ஆராயப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் நாயார பிரதேசத்திலே அதற்குரிய 57 குடும்பங்கள் வெளிமாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மீன்பிடிக்க அனுமதிப்பதெனவும் மற்றும் சட்டவிரோதமான மீன்பிடி வலைகளை பாதிப்பதை முற்றாக தடை செய்வதென்றும் அதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதெனவும் தீர்மானிக்கப்பட்டது. அனுமதிக்கப்படாத மீனவர்கள் வந்து கடற்தொழில் ஈடுபடாமல் தடைசெய்வதுடன் வெளிமாவட்டத்தில் மீனவர்களை யாராக இருந்தாலும் சரி சட்டவிரோதமான மீன்பிடிகளை பாதிப்பது முற்றாக நிறுத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டது. கௌரவ அமைச்சர் அவர்கள் அது தொடர்பான முன்னேற்றங்களை ஆராய்ந்து இறுதி முடிவு மிக விரைவில். அத்துடன் புதுமாத்தலன் போன்ற வெளிமாவட்ட மீனவர்களை பற்றியும் கலைக்கப்பட்டன. இது தொடர்பாக ஆராயப்பட்டு தீர்மானங்களும் எடுக்கப்படுவதற்கு முடிவு செய்யப்பட்டது
என்றார் முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டம் புதுமாத்தளன் கடற்பரப்பில் வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் வந்து சங்கு குளித்தல், கடல் அட்டை பிடித்தல் போன்ற தொழில்களில் ஈடுபடுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அங்குள்ள மீனவர்களை சந்தித்து நிலைமைகளை கேட்டறிந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார்.
பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தியுடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.